ஷாந்தி. பிப்ரவரி 5, 2025 காலை முரளி, பாப்தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, நீங்கள் நிச்சயமாக உங்கள் சரீரங்களாகிய ஆடையை இங்கேயே விட்டுவிட வேண்டும். ஆகவே அதனூரான உங்கள் பற்றை முடித்துவிடுங்கள். உங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் நினைவு செய்யாதீர்கள். கேள்வி: யோக சக்தியை கொண்டிருக்கும் குழந்தைகளை குறிப்பிட்டு காட்டக்கூடிய விடயங்கள் எவை? பதில்: அவர்கள் எந்த சூழ்நிலையினும் சிறிதளவேனும் குழப்பம் அடைய மாட்டார்கள். அவர்கள் எவரிலும் பற்றை கொண்டிருப்பதில்லை. உதாரணமாக, இன்று ஒருவர் சரீரத்தை நீக்கினாலும் அவர்கள் துன்பப்பட மாட்டார்கள். ஏனெனில் அந்த ஆத்மா நாடகத்தில் அந்தளவு பாகத்தையே கொண்டிருந்தார் என்பதும், ஆத்மாக்கள் தங்களின் சரீரங்களை கைவிட்டு இன்னும் இன்றே எடுக்கின்றார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஓம் சாந்தி. இந்த ஞானம் மிகவும் மறைமுகமானது. நீங்கள் நமஸ்தே என்று கூறவும் வேண்டியதில்லை. உலகிலுள்ள மக்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் பொழுது நமஸ்தே அல்லது ராம் ராம் என்று கூறுகிறார்கள். இது ஒரு குடும்பம் என்பதால் அவ்விடயங்கள் எதுவும் இங்கு இடம்பெற முடியாது. ஒரு குடும்பத்தில் நமஸ்தே அல்லது காலை வணக்கம் என்று கூறுவது சரியல்ல. ஒரு வீட்டில் ஒருவர் உண்டு அலுவலகத்திற்கு சென்று திரும்பி வருகிறார். இது எல்லா வேளையிலும் தொடர்கிறது. நமஸ்தே என்று கூற தேவையில்லை. காலை வணக்கம் என்றும் கூறும் நாகரீகம் ஐரோப்பியரால் ஆரம்பிக்கப்பட்டது. முன்னர் அவ்வாறு எதுவும் இருக்கவில்லை. பக்தி மார்க்க ஒன்று கூடல்களில் மக்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது அவர்கள் நமஸ்தே என்று கூறி ஒவ்வொருவரின் பாதங்களிலும் வீண்டு வணங்குகிறார்கள். ஒருவரின் பாதங்களை வணங்கும் இச்சம்பிரதாயம் பணிவுக்காகவே கற்பிக்கப்படுகின்றது. இங்கு குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக வேண்டும். ஓர் ஆத்மாவானவர் ஓர் ஆத்மாவுக்கு என்ன செய்வார்? எனினும் இது கூறப்பட வேண்டும். உதாரணமாக, நீங்கள் பாபாவுக்கு நமஸ்தே என்று கூறுவீர்கள். இப்போது தந்தை கூறுகிறார், பிரம்மாவின் சாதாரண சரீரத்தின் ஊடாக நான் உங்களுக்கு கற்பிக்கின்றேன். நான் அவரின் ஊடாக சாவனையை மேற்கொள்கிறேன். எவ்வாறு? தந்தை நேரடியாக உங்கள் முன்னிலையில் வரும்பொழுது மாத்திரமே அவரால் விளங்கப்படுத்த முடியும். இல்லையேல் எவ்வாறு எவராலும் புரிந்து கொள்ள முடியும்? இங்கு தந்தை உங்கள் முன்னிலையில் நேரடியாக அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகிறார். குழந்தைகளாகிய நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். இருவருக்கும் நீங்கள் நமஸ்தே என்று கூற வேண்டும். பாப்தாதா என்று கூறும்பொழுது, பாப்தாதா பாப்தாதா என்று கூறும்பொழுது நீங்கள் எதனை குறிப்பிடுகிறீர்கள் என்று கேட்பார்கள். குழந்தைகளாகிய நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். இருவருக்கும் நீங்கள் நமஸ்தே என்று கூற வேண்டும். பாப்தாதா நமஸ்தே. இதை மற்றவர்கள் கேட்க நேரிட்டால் அவர்கள் குழப்பமடைந்து விடுவதுடன், நீங்கள் பாப்தாதா என்று கூறும் பொழுது நீங்கள் எதனை குறிப்பிடுகிறீர்கள் என்று கேட்பார்கள். பல மனிதர்களுக்கு இரண்டு பெயர்கள் உண்டு. உதாரணமாக, லக்ஷ்மி நாராயணன், ராதாகிருஷ்ணன் என்ற பெயர்களும் உண்டு. அது ஆணும் பெண்ணும் இணைந்திருப்பது போன்றதாகும். இப்பொழுது இங்குள்ள இவர் பாப்தாதா ஆவார். குழந்தைகளாகிய உங்களால் மாத்திரமே இவ்விடயங்களை புரிந்து கொள்ள முடியும். தந்தை நிச்சயமாக மகத்தானவர். அவர்களுக்கு இரண்டு பெயர்கள் இருப்பினும் அவர் ஒரு நபரே ஆவார். ஆகவே ஏன் அவர்கள் இரு பெயர்களை வைத்துள்ளார்கள்? அப்பெயர்கள் தவறானவை என்பது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். வேறு எவரும் பாபாவை இனம் கண்டு கொள்ள முடியாது. நமஸ்தே பாப்தாதா என்று நீங்கள் கூறுகிறீர்கள். பௌதீக ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு நமஸ்தே என்று தந்தை பதிலளிப்பார். அத்தகையது ஒரு நீண்ட வாழ்த்த அத்தகையது ஒரு நீண்ட வாழ்த்து பொருத்தமாக இல்லாவிட்டாலும் வார்த்தைகள் சரியானவையே ஆகும். நீங்கள் அனைவரும் பௌதீக குழந்தைகளும் ஆன்மீக குழந்தைகளும் ஆவீர்கள். சிவபாபாவே ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தை ஆவார். பின்னர் பிரஜாபிதாவும் தேவைப்படுகிறார். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் சகோதரர்களும் சகோதரிகளும் ஆவார்கள். இது ஓர் இல்லற பாதையாகும். நீங்கள் அனைவரும் பிரம்மகுமாரர்களும் குமாரிகளும் ஆவீர்கள். பிரம்மகுமாரர்களும் குமாரிகளுமாகிய உங்கள் காலத்திலேயே பிரஜாபிதா பிரம்மாவின் காலமும் இருந்துள்ளது என நிரூபிக்கப்படுகின்றது. இது குருட்டு நம்பிக்கைக்குரிய ஒரு விடயமல்ல. தந்தையிடமிருந்தே பிரம்மா குமார்களும் குமாரிகளும் ஓர் ஆஸ்தியை பெறுகின்றார்கள் என்று அவர்களிடம் கூறுங்கள். அவர்கள் அதை பிரம்மாவிடமிருந்து பெறுவதில்லை. பிரம்மாவும் ஷிவ்பாபாவின் குழந்தையே ஆவார். சூட்சும வதனத்தில் வசிப்பவர்களான பிரம்மா விஷ்ணு சங்கரர் ஒரு படைப்பு ஆவார்கள். அவர்களை படைப்பவர் சிவன். சிவனை படைப்பவர் யார் என்று எவரும் கேட்க முடியாது. எவரும் சிவனை படைப்பவராக இருக்க முடியாது. பிரம்மா விஷ்ணு சங்கர் படைப்பின் ஒரு பகுதியாவர். அவர்களிலும் பார்க்க அதிமேலானவர் சிவன். அவரே ஆத்மாக்கள் அனைவரினதும் தந்தையும் ஆவார். இப்பொழுது அவர் படைப்பவராக இருந்தால் அவர் எப்பொழுது படைத்தார் எனும் கேள்வி எழுகிறது. இல்லை, இப்படைப்பு அனாதியானதாகும். பல ஆத்மாக்களை அவர் எப்பொழுது படைத்தார் எனும் கேள்வி எழ முடியாது. இந்த அனாதியான நாடகம் தொடர்கிறது. அது முடிவற்றது. அது ஒருபொழுதும் ஒரு முடிவுக்கு வருவதில்லை. இவ்விடயங்கள் அனைத்தும் குழந்தைகளாகிய உங்களில் வரிசை கிரமமாக உள்ளன. இது மிகவும் இலகுவானதாகும். ஒருவர் வாழ்ந்தால் என்ன அல்லது மரணித்தால் என்ன? ஒரே ஒரு தந்தையை தவிர வேறு எவரிடமும் உங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது. ஒரு பாடல் உள்ளது, உங்கள் தாய் மரணித்தாலும் அல்வா உண்ணுங்கள். உதாரணமாக ஒருவர் இறந்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏனெனில் இந்நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. நாடகத்துக்கு ஏற்ப அந்நேரத்திலேயே அவர் செல்ல வேண்டும். அதை பற்றி எவராலும் என்ன செய்ய முடியும்? துயரப்பட வேண்டிய அவசியமில்லை. இது யோக சக்தியின் ஸ்திதியாகும். நீங்கள் சிறிதளவேனும் குழப்பம் அடையக்கூடாது என்று நியதி கூறுகிறது. ஒவ்வொருவரும் நடிகரே. ஒவ்வொருவரும் தங்களின் சொந்த பாகத்தை தொடர்ந்தும் நடிக்கிறார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். அவர்கள் தந்தையிடம் கூறுகிறார்கள், ஓ பரமாத்மாவாகிய பரமத்தந்தையே, வந்து எங்களை அழைத்துச் செல்லுங்கள். இச்சரீரங்கள் அனைத்தையும் அழித்து ஆத்மாக்கள் அனைவரையும் அவருடன் மீண்டும் அழைத்துச் செல்வது ஒரு மிகப்பெரிய தொழிலாகும். இங்கு ஒருவர் மரணித்தால் மக்கள் 12 மாதங்களுக்கு தொடர்ந்தும் அழுகிறார்கள். தந்தை ஆத்மாக்கள் பலரையும் தன்னுடன் மீண்டும் அழைத்துச் செல்வார். அனைவரும் சரீரத்தை இங்கேயே விட்டு செல்ல வேண்டும். மகாபாரத யுத்தம் ஆரம்பம் ஆகும் பொழுது நுழம்பு கூட்டங்களைப் போன்று அவர்கள் தொடர்ந்தும் செல்வார்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இயற்கை அனர்த்தங்களும் வரவுள்ளன. இந்த முழு உலகமும் மாற்றப்பட வேண்டும். இங்கிலாந்து ரஷ்யா போன்றவற்றின் சனத்தொகை இப்பொழுது எவ்வளவு பெருகியுள்ளது என பாருங்கள். அவர்கள் அனைவரும் சத்தியுகத்தில் இருந்தார்களா? எங்கள் ராஜ்யத்தில் அவர்களில் எவரும் இருக்கவில்லை என்பது உலகில் எவரின் புத்தியிலும் உட்புகவில்லை. அங்கு ஒரு தர்மமும் ஒரு ராஜ்யமுமே இருந்தன. இதை புத்தியில் மிக நன்றாக வைத்திருப்பதால் நீங்களும் வரிசை கிரமமானவர்களே. இதை நீங்கள் கிரகித்தால் உங்கள் போதை எப்பொழுதும் உயர்ந்திருக்கும். அத்தகைய உயர்ந்த போதையை சிலர் மாத்திரமே பெரும் சிரமத்துடன் பேணுகிறார்கள். ஒருவரின் நினைவை நண்பர்கள் உறவினர்கள் ஏனையோரிடம் இருந்து அகற்றி எல்லையற்ற சந்தோஷத்தில் ஸ்திரமாக்குவது ஒரு மகத்தான அற்புதமே. ஆம், இதுவும் இறுதியில் நிகழும். இறுதியிலேயே கர்மாதித்த ஸ்திதி அடையப்படும். சரீர உணர்வும் துண்டிக்கப்படும். அவ்வளவுதான், இப்பொழுது நாங்கள் வீட்டுக்கு செல்கின்றோம். இது பொதுவானதாகிவிட்டது. ஒரு நாடகத்தில் நடிகர்கள் தங்கள் பாகங்களை நடித்து முடித்ததும் அவர்கள் வீட்டிற்கு செல்கிறார்கள். நீங்கள் இங்கேயே சரீரமாகிய ஆடையை விட்டுவிட வேண்டும். நீங்கள் அந்த ஆடைகளை இங்கேயே ஏற்றுக்கொண்டு நீங்கள் இங்கேயே அவற்றை விட்டுவிட வேண்டும். இப்புதிய விடயங்கள் அனைத்தும் உங்கள் புத்தியில் உள்ளன. அது வேறு எவரது புத்தியிலும் இல்லை. அல்பாவும் பீட்டாவும் அல்பா அனைவரிலும் அதிமேலானவர் கூறப்பட்டுள்ளது. ஸ்தாபனை பிரம்மாவின் ஊடாகவும் விநாசம் சங்கரின் ஊடாகவும் பராமரிப்பு விஷ்ணுவின் ஊடாகவும் நடைபெறுகிறது. நல்லது. ஆகவே சிவனின் பணி என்ன? அதிமேலான சிவபாபாவை எவரும் அறியார். அவர் சர்வ வியாபி எனவும் அவைகள் அனைத்தும் அவரின் வடிவங்கள் எனவும் அவர்கள் கூறுகிறார்கள். உலகிலுள்ள அனைவரின் புத்தியிலும் இது உறுதியாகிவிட்டது. இதனாலேயே அவர்கள் தமோ பிரதான் ஆகிவிட்டார்கள். தந்தை கூறுகிறார், முழு உலகம் சீரழிந்துள்ளது. பின்னர் நானே வந்து அனைவருக்கும் சர்க்கதியை வழங்குகின்றேன். அவர் சர்வ வியாபியாக இருந்திருப்பின் அனைவரும் கடவுள் என்றும் கடவுள் மாத்திரமே இருக்கிறார் என்றும் ஆகிவிடும். ஒரு புறத்தில் அனைவரும் சகோதரர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். பின்னர் மறுபுறத்தில் அனைவரும் தந்தையே என்றும் கூறுகிறார்கள். அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. எல்லையற்ற தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகிறார், குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். பாபா கூறுகிறார், இந்த தாதாவை ஏனும் மாமாவை ஏனும் நினைவு செய்யக்கூடாது. தந்தை கூறுகிறார், மாமாவோ அல்லது பாபாவோ புகழப்படக்கூடாது. ஸ்ரீபாபா இல்லாவிடின் பிரம்மா என்ன செய்வார்? இவரை நினைவு செய்வதால் என்ன நிகழும்? ஆம், நீங்கள் இவரின் ஊடாக தந்தையிடமிருந்து ஆஸ்தியை கோரிக்கொள்கிறீர்கள். இவரிடமிருந்து அல்ல என்பது உங்களுக்கு தெரியும். இவரும் அந்த ஒரே ஒருவரிடமிருந்தே ஆஸ்தியை கோருகிறார். எனவே நீங்கள் அந்த ஒரே ஒருவரையே நினைவு செய்ய வேண்டும். இவர் இடையில் இருக்கும் ஒரு முகவரே ஆவார். ஒரு தம்பதிக்கு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டதும் அவர்கள் ஒருவரை ஒருவர் நினைவு செய்கிறார்கள். திருமணத்தை ஏற்பாடு செய்பவர் இடையிலுள்ள முகவரே ஆவார். அவருடான உங்களுடைய நிச்சயதார்த்தத்தை தந்தை இவரினூடாக ஏற்பாடு செய்துள்ளார். இதனாலேயே புகழ் உள்ளது. நான் சர்க்குருவை முகவரின் ஊடாக கண்டு கொண்டேன். சர்க்குரு முகவர் அல்ல. சர்க்குரு அசரீரி ஆனவர். அவர்களும் கூறலாம், குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ. ஆனால் அவர்கள் குருமார்கள் அல்லர். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே அனைவருக்கும் சர்க்கதியை அருள்கின்ற சர்க்குரு ஆவார். தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார். பின்னர் நீங்கள் ஏனையோருக்கு பாதையை காண்பித்து அவர்களுக்கு கூறுங்கள். பார்த்தும் பார்க்காதீர்கள். உங்கள் புத்தியை சிவபாபாவுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். அக்கண்கள் மூலம் நீங்கள் பார்ப்பவை அனைத்தும் ஒரு மயான பூமியாக போகின்றது. ஒரே ஒரு தந்தையையே நினைவு செய்யுங்கள். இவரை அல்ல. புத்தி கூறுகிறது, நான் இவரிடமிருந்து ஆஸ்தியை பெற முடியாது. ஆஸ்தி தந்தையிடமிருந்தே பெறப்படும். நீங்கள் தந்தையிடம் செல்ல வேண்டும். ஒரு மாணவர் ஒரு மாணவரை நினைவு செய்ய மாட்டார். ஒரு மாணவர் நிச்சயமாக ஆசிரியரையே நினைவு செய்வார். பாடசாலையில் திறமைசாலி குழந்தைகள் ஏனையோரை ஈடேற்ற முயற்சி செய்வார்கள். தந்தை கூறுகின்றார், ஒருவரை ஒருவர் ஈடேற்ற முயற்சி செய்யுங்கள். எவ்வாறாயினும் அது அவர்களின் பாக்கியத்தில் இல்லாவிட்டால் அவர்கள் முயற்சி செய்யவும் மாட்டார்கள். அவர்கள் சிறிதளவுடன் திருப்தி அடைகிறார்கள். நீங்கள் ஏனையோருக்கு விளங்கப்படுத்தப்பட வேண்டும். பலர் கண்காட்சிகளுக்கு வருகிறார்கள். பலருக்கும் விளங்கப்படுத்துவதால் பெருமளவு முன்னேற்றம் இருக்க முடியும். அழைப்பிதழ்களை அனுப்பி அவர்களை அழையுங்கள். பின்னர் பல பிரமுகர்களும் விவேகிகளும் வருவார்கள். பல்வகையான மக்களும் ஓர் அழைப்பதில் இல்லாமலேயே வருகிறார்கள். அவர்கள் தொடர்ந்தும் தவறான விடயங்களை கூறுகிறார்கள். ராஜரீகமான மக்களின் நடத்தையும் ராஜரீகமாகவே இருக்கும். ராஜரீகமானவர்கள் ராஜரீகத்துடன் பிரவேசிக்கின்றார்கள். அவர்களின் நடத்தையிலும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. ஏனையோர்கள் நடந்து கொள்ளும் விதத்திலும் மற்றவர்களுடன் பேசும் விதத்திலும் பண்பில்லாமல் நடந்து கொள்கிறார்கள். அனைத்து வகையினரும் ஒன்று கூடல்களில் மேலாக்களில் வருகிறார்கள். எவருக்கும் அனுமதி மறுக்கப்படுவதில்லை. ஆகவே மக்கள் கண்காட்சிகளுக்கு வருவதற்கென ஓர் அழைப்பிதழை நீங்கள் அனைவருக்கும் அனுப்பினால் பல சிறந்த ராஜரீகமானவர்களும் வருவார்கள். பின்னர் அவர்கள் சென்று ஏனையோருக்கும் கூறுவார்கள். சில வேளைகளில் நீங்கள் பெண்களுக்காக மாத்திரம் ஒரு நிகழ்ச்சியை நடத்துங்கள். அதில் பெண்கள் மாத்திரம் வந்து பார்க்க முடியும். ஏனெனில் பல இடங்கள் பல பெண்கள் திரைக்கு பின்னாலேயே இருக்கிறார்கள். ஆகவே பெண்களுக்காக மாத்திரம் ஒரு நிகழ்ச்சியை நடத்துங்கள். ஆண்கள் உள்ளே வருவதற்கு அனுமதிக்கப்படக்கூடாது. பாபா உங்களுக்கு கூறியுள்ளார், அனைத்திற்கும் முதலில் சிவபாபா அசரீரியானவர் என்பதை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். சிவபாபா, பிரஜாபிதா, பிரம்மா இருவருமே பாபாக்கள். இருவரும் ஒன்றாக முடியாது. ஆகவே நீங்கள் இரண்டு பாபாக்களிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெறுவதில்லை. பாட்டனாரிடம் இருந்து அல்லது தந்தையிடமிருந்தே நீங்கள் ஓர் ஆஸ்தியை பெறுவீர்கள். ஒருவருக்கு பாட்டனாரின் சொத்துக்கு ஓர் உரிமை உள்ளது. ஒரு குழந்தை எவ்வளவுக்கு தகுதியற்றவராக இருப்பினும் அவர் தன்னுடைய பாட்டனாரின் அந்தஸ்தை பெறுவார். இங்கும் அந்த சட்டமே உள்ளது. சிலர் அப்பணத்தை பெறும்பொழுது அவர்கள் அதை ஒரு வருடத்துக்குள்ளேயே வீண் செலவு செய்வார்கள் என்பதும் புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் அது கையளிக்கப்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் சட்டமாகும். அரசாங்கத்தால் எதுவும் செய்ய முடியாது. எவ்வாறாயினும் பாபா, இதில் நீங்கள் அனுபவம் வாய்ந்தவர். 12 மாதங்களில் 10 மில்லியன் ரூபாய்களை வீண் செலவு செய்த ஒரு அரசனின் குழந்தையும் இருந்தார். அதை போன்று சிலர் உள்ளார்கள். அவர் அத்தையவர்களை பார்த்துள்ளார் என்று சிவபாபா கூற மாட்டார். இவர் பிரம்மா கூறுவார். அத்தகைய பல உதாரணங்களை நான் பார்த்துள்ளேன். இவ்வுலகம் மிகவும் அழுக்கானது. இது ஒரு பழைய உலகம், பழைய வீடு ஆகும். வழக்கமாக ஒரு பழைய வீடு அழிக்கப்பட வேண்டும். லட்சுமி நாராயணனின் ராஜ மாளிகைகள் எவ்வளவு முதல்தரமானவை என்று பாருங்கள். இப்பொழுது உங்களுக்கு தந்தையின் புரிந்துணர்வு கொடுக்கப்படுவதுடன் நீங்கள் ஒரு சாதாரண மனிதரிலிருந்து நாராயணன் ஆகுகிறீர்கள். இதுவே சத்திய நாராயணனின் கதையாகும். குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரம் இதை விளங்கிக் கொள்கிறீர்கள். உங்கள் மத்தியிலும் இன்னமும் சிலர் முழுமையான மலர்கள் ஆகவில்லை. நீங்கள் இதில் மிகவும் சிறந்த ராஜரீகத்தை கொண்டிருப்பது அவசியம். நாளுக்கு நாள் நீங்கள் தொடர்ந்தும் முன்னேறுகிறீர்கள். நீங்கள் தொடர்ந்தும் மலர்கள் ஆகுகிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் அன்புடன் கூறுகிறீர்கள், பாப்தாதா, உங்கள் மொழி புதியது. அது ஏனைய மனிதர்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. உதாரணமாக, பாபா எங்காவது வெளியே செல்லும் பொழுது குழந்தைகள் பாப்தாதா நமஸ்தே என்று கூறுகையில், பாபா ஆன்மீக பௌதிக குழந்தைகளாகிய உங்களுக்கு நமஸ்தே என்று பதில் அளிக்கிறார். அவர் அவ்விதமாக பதிலளிக்க வேண்டும். ஏனையர்கள் இதை கேட்டிருப்பார்களாயின் இது புதியதொன்று என்று அவர்கள் கூறுவார்கள். எவ்வாறு பாப்தாதாவை ஒருவர் என்று கூற முடியும்? பாபா, தாதா இருவரும் எப்பொழுதாவது ஒருவராக இருக்க முடியுமா? ஒவ்வொருவருடைய பெயரும் வெவ்வேறானவை. நீங்களே சிவபாபா, பிரம்மதாதா இருவரின் குழந்தைகள். சிவபாபா இவரில் அமர்ந்துள்ளார் என்பதும் நீங்கள் பாப்தாதாவின் குழந்தைகள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். உங்கள் புத்தி இந்தளவு என்னும் நினைவு செய்தால் உங்கள் சந்தோஷ பாதரசம் உயரும். நீங்கள் நாடகம் குறித்து ஸ்திரமாகவும் இருக்க வேண்டும். உதாரணமாக, ஒருவர் சரீரத்தை விட்டு நீங்கும் பொழுது அவர் சென்று இன்னும் ஒரு பாகத்தை நடிப்பார். ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு அனாதியான பாகத்தை பெறுகிறார். இதை பற்றிய எந்த எண்ணங்களையும் கொண்டிருக்க தேவையில்லை. அவர் சென்று இன்னொரு பாகத்தை நடிக்க வேண்டும். அவரை திரும்பவும் அழைக்க முடியாது. இது ஒரு நாடகம் ஆகும். எதை பற்றியும் அழத் தேவையில்லை. அத்தகைய ஸ்திதியை உடையவர்கள் மாத்திரம் சென்று பற்றற்ற அரசர்கள் ஆகுவார்கள். சத்திய யுகத்தில் அனைவரும் பற்றின்றி உள்ளார்கள். இங்கு ஒருவர் மரணிக்கும் பொழுது அவர்கள் அதிக அளவு அழுகிறார்கள். நீங்கள் தந்தையை கண்டு கொண்டால் அழ வேண்டிய அவசியமில்லை. அத்தகையதொரு சிறந்த பாதையை பாபா உங்களுக்கு காண்பிக்கிறார். குமாரிகளுக்கு அது மிகவும் நல்லது. உங்கள் தந்தை பணத்தை வீணாக செலவழிப்பார். நீங்கள் நரகத்தில் வீழ்வீர்கள். இதற்கு பதிலாக அவருக்கு கூறுங்கள், அப்பணத்தின் மூலம் நான் ஒரு ஆன்மீக பல்கலைக்கழகத்துடன் இணைந்த வைத்தியசாலையை திறப்பேன். நான் பலருக்கும் நன்மையை கொடுத்தால் அது உங்களுக்கும் எங்களுக்கும் புண்ணியமாகும். குழந்தைகளே, நீங்களே பாரதத்தை சுவர்க்கம் ஆக்குவதற்கு சரீரம் மனம் செல்வம் அனைத்தையும் செலவிடுவதற்கு உற்சாகமாக இருக்க வேண்டும். அதிக அளவு உற்சாகத்துடன் இருக்க வேண்டும். நீங்கள் அதை கொடுக்க விரும்பினால் கொடுங்கள், விரும்பாவிட்டால் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்கும் ஏனைய பலருக்கும் நன்மையை கொண்டு வர விருப்பம் இல்லையா? நீங்கள் உங்களுக்கும் ஏனைய பலருக்கும் நன்மையை கொண்டு வர விரும்பவில்லையா? இந்த அளவுக்கு போதை இருக்க வேண்டும். விசேடமாக குமாரிகள் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும். அச்சா, நல்லது. இனிமையிலும் இனிமையான அன்பிற்கு உரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான சாராம்சம்: 1. உங்கள் செயற்பாடும் நடத்தையும் மிகவும் ராஜரீகமாக இருக்க வேண்டும். நற்பண்புகளுடன் பேசுங்கள். பணிவு என்னும் நற்குணத்தை கிரகித்துக் கொள்ளுங்கள். 2. அக்கண்கள் மூலம் நீங்கள் பார்க்கும் அனைத்தும் மயான பூமியாக மாறப்போகின்றது. ஆகவே பார்க்கும் பொழுது பார்க்காதீர்கள். சரீரதாரியை அன்றி சிவபாபாவையே நினைவு செய்யுங்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் பொம்மை விளையாட்டுகளை முடித்து இந்த ஞானத்தில் மாஸ்டர் கடல் ஆகுவதன் மூலம் விழிப்புணர்வின் சுரூபமாகவும் அதனால் சக்தி சுரூபமாகவும் ஆகுவீர்களாக. நீங்கள் பொம்மை விளையாட்டுகளை முடித்து இந்த ஞானத்தில் மாஸ்டர் கடல் ஆகுவதன் மூலம் விழிப்புணர்வின் சுரூபமாகவும் அதனால் சக்தி சுரூபமாகவும் ஆகுவீர்களாக. பக்தி மார்க்கத்தில் அவர்கள் விக்கிரகங்களை செய்து அவற்றை வழிபட்டு பின்னர் நீரில் மூழ்கடிப்பார்கள். அதை பொம்மை வழிபாடு என்று நீங்கள் அழைக்கிறீர்கள். அதேபோல் சாரமே இல்லாத பொறாமை, கற்பனை, வலிமையை பிரயோகித்தல் போன்ற உயிரற்ற சூழ்நிலைகளும் உங்களுக்கு முன்னால் வருகின்றன. நீங்கள் அவற்றை விரிவாக்குகிறீர்கள். பின்னர் நீங்களே அவற்றை உண்மை என்று கருதுவதுடன் மற்றவர்களும் அதை உண்மை என கருத செய்கிறீர்கள். எனவே அது அந்த சூழ்நிலைகளுக்கு உயிர் கொடுப்பதை போன்றதாகும். ஆகவே ஞானக்கடலான தந்தையின் நினைவை கொண்டிருப்பதன் மூலம் உங்களால் கடந்ததை கடந்தது ஆக்கிவிட்டு அதை சுய முன்னேற்றம் என்ற அலைகளில் மூழ்கடிக்க முடியும். எவ்வாறாயினும் அதிலே நேரம் வீணாக்கப்படுகிறது. அதனால் முன்கூட்டியே இந்த ஞானத்தின் மாஸ்டர் கடலாகி விழிப்புணர்வு மற்றும் சக்தியின் ஆசீர்வாதங்களுடன் இந்த பொம்மை விளையாட்டுகளை முடித்து விடுங்கள். ஸ்லோகம்: தேவைப்படும் நேரத்தில் ஒத்துழைப்பவர்கள் ஒன்றுக்காக பல மில்லியன் மடங்கு பலனை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒத்துழைப்பவர்கள் ஒன்றுக்காக பல மில்லியன் மடங்கு பலனை பெற்றுக்கொள்கிறார்கள். ஏகாந்தத்தில் அன்பு வைத்து ஒற்றுமையையும் ஒருமுகப்படுத்தலையும் கிரகியுங்கள். சகல மதங்களுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் தூய்மையினதும் ஒற்றுமையினதும் அனுபவத்தை கொடுங்கள். அவர்களிடம் இவை இல்லாததாலேயே அந்த இரண்டு அதிகாரங்களும் பலவீனமாக உள்ளன. மதத்தின் அதிகாரத்தை இதிலிருந்து விடுபடச் செய்வதற்கான விசேடமான வழிமுறை தூய்மையை நிரூபிப்பதே ஆகும். அத்துடன் அரசியல் அதிகாரத்திற்கு ஒற்றுமையை நிரூபிக்க வேண்டும். ஓம் சாந்தி.